إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدًا عبده ورسوله. فإن أصدق الحديث كتاب الله، وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة، وكل ضلالة في النار. أما بعد، اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. அல்லாஹ்வினால் கண்ணியப்படுத்தப்பட்டு அதற்காக வென்றே சில ஏற்பாடுகளையும் அல்லாஹு தஆலா செய்திருக்கக்கூடிய இந்த ரமலான் மாதத்தில் ஒவ்வொரு நாளும் எங்களுடைய இந்த பள்ளியில் சிறிய ஒரு பயான் நிகழ்ச்சியும், அந்த பயான் நிகழ்ச்சிக்கு பிறகு இரவு தொழுகையும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த பயான் நிகழ்ச்சியை பொறுத்தவரையில் சென்ற ரமலானிலும் இது போன்ற ஒரு பயான் நிகழ்ச்சியை நாங்கள் தொடர்ச்சியாக செய்திருந்தோம். அந்த நிகழ்ச்சிகளில் ஜமாஅத்துல் முஸ்லிமீனுடைய அடிப்படை கொள்கைகள் சம்பந்தமான சில தெளிவுகளை நாங்கள் சகோதரர்களுக்கு தொடர்ச்சியாக வழங்கியிருந்தோம். எனவே இன்று முதல் ஆரம்பிக்கக்கூடிய இந்த பயான் நிகழ்ச்சிகளில் முஸ்லிம்களுடைய ஈமானிய உணர்வை அதிகப்படுத்துவதற்காகவும், அவர்களுடைய ஈமானிய உணர்வுகளில் புத்துணர்ச்சிகளை ஏற்படுத்துவதற்குமான சில விடயங்களை தொடர்ச்சியாக எங்களுடைய இந்த பயான் நிகழ்ச்சிகளிலே நாங்கள் பார்க்க இருக்கிறோம். நாங்கள் ஈமான் கொள்ளக்கூடிய அம்சங்களில் மிக முக்கியமான ஒரு அம்சம்தான் யவ்முல் கியாமா என்று சொல்லப்படக்கூடிய மறுமை நாள். ஒரு மூமினை பொறுத்தவரையில், ஒரு விசுவாசியை பொறுத்தவரையில் அவன் கட்டாயமாக ஆறு விஷயங்களை அவன் நம்பியே ஆக வேண்டும். அந்த நம்பிக்கை ஒரு விசுவாசியிடத்திலே இல்லை என்றால் அவரை நாம் ஒரு பூரணமான ஒரு விசுவாசியாக காண முடியும். அந்த நம்பிக்கைகளை பொறுத்தவரையில் நாம் எல்லோரும் அறிந்து வைத்திருக்கக்கூடிய விடயம்தான் அல்லாஹ்வை ஈமான் கொள்ளுதல், மறுமை நாளை ஈமான் கொள்ளுதல், மலக்குமார்களை ஈமான் கொள்ளுதல், அல்லாஹ்வினுடைய தூதர்களை ஈமான் கொள்ளுதல், அவனுடைய வேதங்களை ஈமான் கொள்ளுதல், அதே போன்று கதிர் விடயத்தில் அது நல்லதாக நடந்தாலும் சரி கெட்டதாக நடந்தாலும் சரி அது அல்லாஹ்விடமிருந்து வரக்கூடியதுதான் என்று ஈமான் கொள்ளுதல். இந்த ஆறு வகையான நம்பிக்கை கட்டாயம் ஒரு மூமினுடைய உள்ளத்திலே இருந்தே ஆக வேண்டும். இதிலே ஒன்று குறைந்தாலும் அந்த மனிதனிடத்திலே நிராகரிப்பினுடைய வாசல்கள் திறந்துவிடும். அவன் நிராகரிப்பை நோக்கி செல்ல ஆரம்பித்து விடுவான். இந்த ஆறு விடயங்கள் எந்த ஒன்றையும் ஒரு முஸ்லிம் மறுக்கவும் கூடாது, நிராகரிக்கவும் கூடாது, முழுமையாக அவர் நம்ப வேண்டும். அப்படி நம்பக்கூடிய விடயங்களில் ஒன்றுதான் யௌமுல் கியாமா என்கின்ற மறுமை நாள். இந்த மறுமை நாளை பொறுத்தவரையில் எங்களுடைய நம்பிக்கை என்னவென்றால், நாங்கள் இந்த உலகத்திலே ஒரு குறிப்பிட்ட ஒரு காலம் வாழ்வதற்காக படைக்கப்பட்டிருக்கிறோம். அந்த குறிப்பிட்ட காலத்தை நாங்கள் மறுமை நாளுக்கு தயார்படுத்துகின்ற அமைப்பிலே வாழ வேண்டும் என்பதுதான் முஸ்லீம்களாகிய எங்களுடைய அடிப்படை நம்பிக்கை. ஆனால் வேறு சில மதத்தை சார்ந்தவர்கள், வேறு சில கொள்கைகளிலே உள்ளவர்களை பார்த்தால் அவர்களிடத்திலே அந்த நம்பிக்கை இருக்காது. அவர்கள் வெறுமனே உலகத்தை தான் நம்புவார்கள். இந்த வாழ்க்கையை விட்டால் வேறு வாழ்க்கை இல்லை என்றுதான் அவர்கள் நம்புவார்கள். அல்லது அவர்கள் ஒவ்வொரு ஜென்மங்களை நம்பக்கூடியவர்களாக இருப்பார்கள். இந்த ஜென்மத்திலே நாங்கள் நல்ல முறையிலே வாழ்ந்தால் அடுத்த ஜென்மத்திலே நாங்கள் நல்ல முறையிலே வாழலாம், மனிதனாக பிறக்கலாம், இல்லாவிட்டால் நாயாக பன்றியாக நாங்கள் பிறக்க வேண்டி வரும் என்ற ஒரு நம்பிக்கை அவர்களிடத்திலே காணப்படுகிறது. இப்படி ஒவ்வொரு சமூகத்தினரும் ஒவ்வொரு விதமான நம்பிக்கைகளை கொண்டிருக்கிறார்கள். முஸ்லீம்களாகிய எங்களுடைய நம்பிக்கையை பொறுத்தவரையில் இந்த உலக வாழ்க்கை என்பது வாழ்க்கையே இல்லை. இது சொல்லிக்காட்டக்கூடிய அளவுக்கு ஒரு வாழ்க்கை கிடையாது. இதனுடைய காலம் குறைவு, இது ஒரு நிச்சயமற்றது, பயங்களால் சூழ்ந்தது, கவலைகளால் சூழ்ந்தது, நோய் நொடிகளை உடையது. இப்படி இந்த உலக வாழ்க்கையை பொறுத்தவரையில் அதனுடைய குறைபாடுகளை நாங்கள் அடுக்கிக் கொண்டே போகலாம். யார் எப்பொழுது மரணிப்பார் என்று அவருக்கு தெரியாது. திடீரென்று ஒரு சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு வீட்டிலே ஒரு மரண செய்தி ஏற்பட்டுவிடலாம். அதன் மூலமாக அவர்களுடைய சந்தோஷங்கள் முழுமையாக தகர்க்கப்படலாம் என்ற ஒரு நிலைமையிலே இருக்கக்கூடியதுதான் உலக வாழ்க்கை. எனவேதான் முஸ்லீம்களுடைய அடிப்படை விஷயம் என்னவென்றால், இந்த உலக வாழ்க்கையை நாங்கள் மறுமைக்காக தயார்படுத்துகிறோம், அவ்வளவுதான். மறுமையிலே அல்லாஹு தஆலா எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு வாழ்க்கையை வைத்திருக்கிறார், நீண்ட ஒரு வாழ்க்கையை வைத்திருக்கிறார். அதற்கும் அப்படிப்பட்ட முடிவில்லாத ஒரு வாழ்க்கைக்காக வேண்டி முடியக்கூடிய ஒரு சுருக்கமான அந்த வாழ்க்கையை தயார்படுத்துவதுதான் எங்களுடைய அடிப்படை நம்பிக்கையும் ஈமான். இதிலே ஒரு முஸ்லிம் சரியாக இருந்துவிட்டால் நிச்சயமாக அவருடைய இந்த உலக வாழ்க்கையை மறுமைக்கான அந்த வாழ்க்கைக்கு தயார்படுத்தக்கூடிய அமைப்பிலே அவர் வைத்துக் கொள்வார். எனவே எங்களுடைய இந்த மறுமை சம்பந்தமான இந்த தலைப்பில் முதல் அம்சமாக அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் இந்த மறுமை நாளுக்கு சூட்டியிருக்கக்கூடிய சில பெயர்கள் தொடர்பாக நாங்கள் பார்க்க இருக்கிறோம். அல்லாஹு தஆலா பல்வேறு அமைப்புகளில் இந்த மறுமை நாளினுடைய பெயரை எங்களுக்கு உணர்த்துகிறார். அந்த ஒவ்வொரு பெயரும் ஒரு காரண பெயராகத்தான் இருக்கும். ஏதோ ஒரு காரணத்தின் அடிப்படையிலே தான் அந்த நாளுக்கு, மறுமை நாளுக்கு அந்த பெயரை வைக்கப்பட்டிருக்கிறது. எனவே அல்லாஹு தஆலா சொல்லக்கூடிய இந்த பெயர்களை பற்றி சுருக்கமாக இந்த சந்தர்ப்பத்திலே நான் தெளிவுபடுத்தலாம் என நினைக்கிறேன். அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் கூடுதலாக இந்த மறுமை நாளை பற்றி பயன்படுத்துகின்ற பொழுது, இதனை பற்றி சொல்லுகின்ற பொழுது சொல்லக்கூடிய வார்த்தை யௌமுல் கியாமா. யௌமுல் கியாமா என்ற வார்த்தையை தான் அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் சுமார் 70க்கும் மேற்பட்ட இடங்களிலே பயன்படுத்தியிருக்கிறார். இந்த யௌமுல் கியாமாவை பொறுத்தவரையில் இதனுடைய சரியான கருத்து எழுந்து நிற்கும் நாள். அதாவது மனிதர்களும் ஏனைய எல்லா படைப்புகளும் அல்லாஹ்வினுடைய அந்த விசாரணைக்காக எழுந்து காத்துக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு நாள், எழுந்து நிற்கக்கூடிய நாள் என்பதற்காக இதற்கு யௌமுல் கியாமா என்று பெயர் சொல்லப்படுகிறது. எனவே இந்த பெயரைத்தான் அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் பல இடங்களிலே பாவித்திருக்கிறார். உதாரணத்திற்கு சொல்வதாக இருந்தால் சூரத்துல் நிசா என்ற அத்தியாயத்தினுடைய 87வது வசனத்திலே அல்லாஹு தஆலா சொல்கிறான், அல்லாஹு லா இலாஹ இல்லாஹு, அல்லாஹ் இருக்கிறானே அவனை தவிர வணக்கத்துக்குரிய ஒரு இலாஹ் கிடையவே கிடையாது. லயஜ்மஅன்னகும் இலா யௌமில் கியாமா, அந்த மறுமை நாளில் நிச்சயமாக அவன் உங்களை ஒன்று சேர்ப்பான். லா ரைப ஃபீஹி, அதிலே எந்த விதமான சந்தேகமும் கிடையாது என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். எனவே இந்த இடத்திலே அல்லாஹு தஆலா யௌமுல் கியாமா என்று அந்த மறுமை நாளை சுட்டிக்காட்டுவதற்காக பயன்படுத்தி இருக்கிறார். அதேபோன்று சூரத்துல் இஸ்ரா என்ற அத்தியாயத்தினுடைய 97வது வசனத்திலே அல்லாஹ் சொல்கிறான், வனஹ்ஷுருஹும் யௌமல் கியாமத்தி அலா உஜூஹிஹிம், எவர்கள் நிராகரிப்பாளர்களாக இருக்கிறார்களோ அவர்களை அவர்களுடைய முகத்தால் நடந்து வரக்கூடியவர்களாக நாங்கள் ஒன்று திரட்டுவோம். உம்யன், அவர்கள் பார்வையற்றவர்களாகவும் வபுக்மன், பேச முடியாதவர்களாகவும் வசும்மன், செவிடர்களாகவும் ஒன்று திரட்டப்படுவார்கள் என்று அல்லாஹு தஆலா இந்த வசனத்திலே சொல்கிறான். இந்த இடத்திலும் யௌமுல் கியாமா, அனைவரும் எழுந்து நிற்கக்கூடிய நாள், மறுமை நாள் என்ற வாசகத்தை அல்லாஹு தஆலா பயன்படுத்துகிறார். அதேபோன்று சூரத்து ஷூரா என்ற அத்தியாயத்தினுடைய 45வது வசனத்திலே அல்லாஹ் சொல்கிறான், இன்னல் காசிரீன் அல்லதீன ஹசிரு அன்ஃபுஸஹும் வ அஹ்லீஹும் யௌமல் கியாமா, உண்மையான நஷ்டவாளிகள் யாரென்றால் மறுமை நாளில் தனக்கும் தன்னுடைய குடும்பத்துக்கும் யார் நஷ்டத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறார்களோ எவர்களையும் அவர்களும் அவர்களுடைய குடும்பமும் நஷ்டமடைந்து விடுகிறார்களோ அவர்கள்தான் உண்மையான நஷ்டமடைந்தவர்கள் என்று சூரத்து ஷூரா என்ற அத்தியாயத்துடைய 45வது வசனத்திலே அல்லாஹ் தெளிவாக குறிப்பிடுகிறான். இவ்வாறு பல வசனங்களிலே யௌமுல் கியாமா என்ற வாசகம் அல்லாஹ்வினால் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. எனவே இந்த கியாமா என்றால் காம யகூமு என்ற அரபு வாசகத்திலிருந்து பிறந்ததாகும். காம என்றால் எழுந்தால், அதிலிருந்து வந்ததுதான் கியாமா, எழுந்து நிற்றல். யௌமுல் கியாமா என்றால் எழுந்து நிற்கும் நாள் என்று அதனுடைய அர்த்தம். அப்ப இந்த நாளில் மனிதர்களை பொறுத்தவரை அல்லாஹு தஆலா சொல்கிறான், யௌம யகூமுன்னாசு லிரப்பில் ஆலமீன், மனிதர்களெல்லாம் அகிலத்தை படைத்து ஆளக்கூடிய அந்த அல்லாஹுக்காக அவர்கள் எழுந்து நிற்பார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அந்த எழுந்து நிற்கக்கூடிய காலத்தை பொறுத்தவரையில் அது ஒரு நாளினுடைய அளவு. அல்லாஹின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், 50,000 வருடங்கள். அந்த ஒரு நாள் மக்களெல்லாம் எழுந்து அல்லாஹினுடைய விசாரணைக்காக காத்து நிற்கக்கூடிய அந்த ஒரு நாளினுடைய அளவு 50,000 வருடங்கள். அதனால்தான் அந்த நாளை பார்க்கின்ற மக்கள் அந்த மறுமையினாலுடைய அந்த அளவை அவர்கள் அவதானிக்கின்ற பொழுது சொல்லுவார்கள், நாங்கள் இந்த பூமியிலே ஒரு சிறு காலை பொழுது அல்லது ஒரு சிறிய ஒரு மாலை பொழுதுதானே வாழ்ந்திருப்போம், அதைவிட அதிகமாக வாழ்ந்திருக்கவே மாட்டோம் என்று அவர்கள் அந்த நாளினுடைய நீளத்தை பார்த்து அவர்கள் சொல்வார்கள். இத்தனைக்கும் 60-70 வருடங்கள் அவர்கள் வாழ்ந்திருப்பார். ஆனால் அந்த 50,000 வருடங்கள் நீளமான அந்த ஒரு நாளை கவனித்து பார்த்தால் அந்த 60-70 வருடங்கள் காலையினுடைய ஒரு சிறிய ஒரு பாகம், மாலையினுடைய ஒரு சிறிய ஒரு பாகத்தின் அளவுதான் இருக்கும். அந்த அளவு அந்த மறுமை நாளுடைய நாள் நீளமானது. அந்த நாளிலேதான் மக்கள் அல்லாஹுக்காக எழுந்து காத்து கொண்டிருப்பார்கள் என்று அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்கிறான். எனவே இந்த யௌமுல் கியாமா என்ற வாசகம் அல்லாஹினால் அல் குர்ஆனில் அதிகமாக பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அதேபோல் இந்த மறுமை நாளுக்கு அல்லாஹு தஆலா சொல்லக்கூடிய இன்னொரு பெயர் என்னவென்றால் யௌமுல் ஆஹிர். யௌமுல் ஆஹிர் என்றால் இறுதி நாள் என்று அர்த்தம். ஆஹிர் என்றால் கடைசியாக வரக்கூடியது என்பது அதனுடைய பொருள். அல் யௌமில் யௌமுல் ஆஹிர் என்றால் அதுதான் கடைசி நாள், இறுதி நாள் என்பதை காட்டுவதற்காக இந்த ஒரு பெயரையும் அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் பல இடங்களிலே பயன்படுத்தி இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். சூரத்துல் பக்ரா என்ற அத்தியாயத்தினுடைய 177வது வசனத்திலே அல்லாஹு தஆலா சொல்கிறான், வலா கின்னல் பிர்ரமன் ஆமன பில்லாஹி வல் யௌமில் ஆஹிர். நன்மை என்னவென்றால் எவர்கள் அல்லாஹையும் ஈமான் கொண்டு மறுமை நாளையும் ஈமான் கொள்கிறார்களோ, இறுதி நாளையும் ஈமான் கொள்கிறார்களோ, வல் மலாயிக்கா இன்னும் மலக்குமார்களையும், வல் கிதாப் வேதங்களையும், வன்னபியீன் நபிமார்களையும் எவர்கள் ஈமான் கொள்கிறார்களோ அதுதான் நன்மைக்குரிய விடயம் என்பதை காட்டுமுகமாக அல்லாஹு தஆலா இந்த வசனத்தை சொல்கிறார். இந்த வசனத்திலே அல்லாஹு தஆலா அல் யௌமில் ஆஹிர், இறுதி நாள் என்ற ஒரு வார்த்தையை இந்த மறுமை நாளுக்கு பயன்படுத்தி இருக்கிறார். அதே போன்று சூரத்துல் பக்ரா என்ற அத்தியாயத்தினுடைய 232வது வசனத்திலே அல்லாஹ் சொல்கிறான், ذلك يوعظ به من كان منكم يؤمن بالله واليوم الاخر. அல்லாஹ்வினுடைய இந்த உபதேசங்கள் எல்லாம் யாருக்கு செய்யப்படுகிறது என்றால், எவர்கள் உங்களில் அல்லாஹையும் இறுதி நாளையும் ஈமான் கொள்கிறார்களோ அவர்களுக்காகவே அது செய்யப்படுகிறது என்று அல்லாஹ் இந்த வசனத்திலே சொல்கிறான். இந்த இடத்தில் யௌமுல் ஆஹிர், இறுதி நாள் என்ற வசனத்தை என்ற வாக்கியத்தை அல்லாஹு தஆலா பயன்படுத்துகிறார். அதேபோன்று சூரத்து தௌபா என்ற அத்தியாயத்தினுடைய 18வது வசனத்திலே அல்லாஹ் சொல்கிறான், இன்னமா யாமுரு மசாஜித் அல்லாஹி மன் ஆமன பில்லாஹி வல் யௌமில் ஆஹிர். அல்லாஹினுடைய இல்லங்களை நிர்வாகம் செய்வதெல்லாம் எவர்கள் அல்லாஹை ஈமான் கொண்டு இன்னும் இறுதி நாளையும் ஈமான் கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் தான் என்று இந்த வசனத்திலே அல்லாஹ் சொல்கிறான். இந்த இடத்திலும் யௌமுல் ஆஹிர், இறுதி நாள் என்ற ஒரு சொல்லை அல்லாஹ் பயன்படுத்தி இருக்கிறான். எனவே இந்த இறுதி நாள் என்பதனுடைய பொருள் என்னவென்றால் இதுதான் கடைசி நாள். அந்த நாளுக்கு பிறகு வேறு நாட்கள் கிடையாது, அதுதான் இறுதி நாள் என்பதை காட்டு முகமாகத்தான் அல்லாஹு தஆலா இந்த நாளுக்கு யௌமுல் ஆஹிர், இறுதி நாள் என்ற ஒரு பெயரை வைத்திருக்கிறார். அதேபோன்று இந்த மறுமை நாளுக்கு அல்லாஹ் சூட்டக்கூடிய மூன்றாவது ஒரு பெயர் அஸ்ஸாஆ. அஸ்ஸாஆ என்றால் அதனுடைய அர்த்தம் நேரம் என்பதாகும். இந்த பெயரை அல்லாஹு தஆலா உண்மையான எந்த நோக்கத்திலே பயன்படுத்துகிறான் என்பது எங்களுக்கு அறிய முடியாமல் இருக்கிறது. அஸ்ஸாஆ என்றால் நேரம், அது எந்த நேரத்திலும் மறுமை நாள் வரலாம் என்பதற்காக அல்லாஹு தஆலா இதற்கு சாத் என்று பெயர் வைத்தானா, அல்லது இது முடிவுறாத நேரம் என்பதற்காக இதற்கு அஸ்ஸாத் என்று அல்லாஹு தஆலா பெயர் வைத்திருக்கிறானா என்பது எங்களுக்கு தெரியாது. ஆனால் இதற்கு அஸ்ஸாத் என்ற ஒரு பெயர் சூட்டப்பட்டிருக்கிறது மறுமை நாளுக்கு. அஸ்ஸாத் என்றால் அரபியிலே நேரம் என்பதற்கு சொல்லப்படும். தற்போதைய காலகட்டங்களிலே மணித்தியாலத்திற்கும் இந்த ஸாத் என்ற வாசகம் பயன்படுத்தப்படுகிறது. எனவே இந்த ஸாத் என்ற வாசகத்தை அல்லாஹு தஆலா இப்படி சொல்கிறான். சூரத்துல் ஹிஜ்ர் என்ற அத்தியாயத்தினுடைய 85வது வசனத்திலே அல்லாஹ் சொல்கிறான், வ இன்ன ஸாஅத லஆதியதுன், நிச்சயமாக இந்த மறுமையினால் இந்த ஸாஅத்து என்பது அது வந்தே தீரும். ஃபஸ்ஃபஹிஸ் ஸஃபல் ஜமீல், எனவே அதுவரைக்கும் யாரெல்லாம் குழப்பம் செய்து கொண்டிருக்கிறார்களோ, உங்களை நிராகரித்துக் கொண்டு உங்களுக்கு எதிராக வேலை செய்து கொண்டிருக்கிறார்களோ, அவர்களுடைய விடயத்திலே நீங்கள் புறக்கணித்து விடுங்கள். அந்த நாள் வந்ததற்கு பிறகு அவர்களுடைய அந்த தீர்ப்பு இருக்கிறது, அதுவரை அவர்களை அழகிய முறையிலே நீங்கள் புறக்கணித்து விடுங்கள் என்று அல்லாஹு தஆலா இந்த வசனத்திலே சொல்கிறார். இந்த வசனத்திலே அஸ்ஸா என்ற வாசகத்தை மறுமை நாளை காட்டுவதற்காக அல்லாஹு தஆலா பயன்படுத்துகிறார். அதேபோன்று சூரத்து தாஹா என்ற அத்தியாயத்தினுடைய 15வது வசனத்திலே அல்லாஹ் சொல்கிறான், நிச்சயமாக இந்த மறுமையினால் அது வந்தே தீரும், அதனை நான் மறைத்து வைத்திருக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்கிறார். அது எப்பொழுது வரும், எந்த காலத்திலே வரும், எத்தனையாம் வருடத்திலே வரும், 2050 வருமா அல்லது 2100 வருமா, அதற்கு முன்னால் வருமா, எதுவுமே யாருக்கும் தெரியாது. இந்த மறுமையினால் வந்தே தீரும், ஆனால் அதனை நான் மறைத்து வைத்திருக்கிறேன் என்று அல்லாஹு தஆலா இந்த வசனத்திலே சொல்கிறான். எனவே மறுமை நாளை காட்டுவதற்காக அஸ்ஸாஅத் நேரம் என்ற அந்த ஒரு சொல்லை அல்லாஹு தஆலா பயன்படுத்தி இருக்கிறார். அதேபோன்று சூரத்துல் ஹஜ் என்ற அத்தியாயத்தினுடைய 1வது வசனத்திலே அல்லாஹ் சொல்கிறான், யா அய்யுஹன்னாஸு தக்கூ ரப்பக்கும், மக்களே நீங்கள் உங்களுடைய ரப்பை பயந்து கொள்ளுங்கள். இன்ன ஸல்ஸலத ஸாஅத்தி ஷைஉன் அஸீம், நிச்சயமாக அந்த மறுமை நாளுடைய அதிர்ச்சி அது மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியாக அது இருக்கும் என்று அல்லாஹ் சொல்கிறார். எனவே இந்த இடத்திலே மறுமை நாளுடைய அதிர்ச்சி என்று குறிப்பிட்டு சொல்லுகின்ற பொழுது ஸல்ஸலத்து ஸாஅ, மறுமை நாளுடைய அதிர்ச்சி என்பதற்கு அஸ்ஸாஅத் என்ற வாசகத்தை அல்லாஹு தஆலா பயன்படுத்துகிறான். எனவே இந்த 3வது ஒரு சொல்லாக இந்த மறுமை நாளுக்கு அஸ்ஸாஅ என்ற நேரமும் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இதனால்தான் ஹதீஸ்களிலே பார்க்கிறோம், அல்லாஹின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய உரைகளில் மறுமை நாளை பற்றி எச்சரிப்பதாக இருந்தால் அவர்கள் இப்படி சொல்லிக் கொள்வார்கள், என்று இரண்டு விரல்களை காட்டுவார், நானும் மறுமை நாளும் இவ்வாறு அனுப்பப்பட்டிருக்கிறோம். அதாவது எப்படி இந்த இரண்டு விரல்களும் ஒன்றுக்கொன்று நெருக்கமாக இருக்கிறதோ, அதே போன்று நானும் மறுமை நாளும் நெருக்கமாக படைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை காட்டும் முகமாக அல்லாஹ்வின் தூதர் இந்த வாசகத்தை சொல்வார்கள். அதிலே புஇஸ்து அனவஸ்ஸாஅத்து, நானும் அஸ்ஸாஅத்து என்கின்ற இந்த மறுமையினாலும் இப்படி அனுப்பப்பட்டிருக்கிறோம் என்ற அடிப்படையிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள். எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட இந்த மறுமை நாளை காட்டுவதற்காக அஸ்ஸாஅத்து என்ற வாசகத்தை பயன்படுத்தி இருப்பதை நாங்கள் பார்க்க முடியும். அதேபோன்று அல்லாஹு தஆலா இந்த மறுமை நாளுக்கு சூட்டியிருக்கக்கூடிய 4வது ஒரு பெயர் இருக்கிறது, யௌமுல் பஅஸ். பஅஸ் என்றால் எழுப்பினான் என்று அதனுடைய அர்த்தம். அதாவது மரணித்தவர்களை, மண்ணிலே இருக்கக்கூடியவர்களை, மரணித்தவர்களை எழுப்புகின்ற அந்த ஒரு நிகழ்வு நடப்பதன் காரணமாகத்தான் யௌமுல் பஅஸ், எழுப்பக்கூடிய ஒரு நாள் என்று அந்த நாளுக்கு அல்லாஹு தஆலா பெயரை சூட்டியிருக்கிறார். இது சம்பந்தமாக அல் குர்ஆனிய ஒரு வசனம், சூரத்துல் ஹஜ் என்ற அத்தியாயத்தினுடைய 5வது வசனம், யா அய்யுஹன்னாஸ், மக்களே இன் குந்தும் ஃபீ ரைபிம் மினல் பஅஸ், நீங்கள் உங்களை மரணித்ததற்கு பிறகு எழுப்புகின்ற விஷயத்திலே நீங்கள் சந்தேகப்படுவீர்களே ஆனால் ஃபஇன்னா ஹலக்னாக்கும் மின் துராப், உங்களுடைய முதலாவது அந்த படைப்பை நீங்கள் நினைத்து பாருங்கள், எதுவுமே இல்லாத உங்களை மண்ணினால் அதே போன்று இந்திரிய துளியினால் அல்லாஹு தஆலா படைத்திருக்கிறார். இதை நீங்கள் நினைத்து பாருங்கள், எப்படி எதுவுமே இல்லாத உங்களை அல்லாஹு தஆலா எப்படி உருவாக்கினானோ அதே போன்று நீங்கள் மரணித்ததற்கு பிறகும் அவன் உங்களிடத்திலே உங்களுடைய எந்த ஒன்று இல்லாவிட்டாலும் பரவாயில்லை, உங்களுடைய உடலோ உங்களுடைய சதைகளோ முடிகளோ எதுவும் இல்லாவிட்டாலும் அல்லாஹுக்கு பிரச்சனை கிடையாது. எதுவும் இல்லாமல் ஆரம்பத்திலே உங்களை அல்லாஹ் உருவாக்கியது போன்று உங்களுடைய மரணத்திற்கு பிறகும் பூமியிலே நீங்கள் இறந்து உக்கி மண்ணோடு மண்ணாக ஆகியதற்கு பிறகும் அல்லாஹு தஆலா நிச்சயமாக உயிர் கொடுத்து எழுப்புவான் என்கின்ற விடயத்தை அல்லாஹு தஆலா உறுதியாக சொல்கிறார். எனவே இதிலே நீங்கள் சந்தேகப்படாதீர்கள். எப்படி நீங்கள் ஆரம்பத்திலே உங்களை அல்லாஹு தஆலா உருவாக்கினானோ அதே போன்று மீண்டும் அல்லாஹு தஆலா உருவாக்கக்கூடிய ஆற்றல் மிக்கவன் என்பதைத்தான் இந்த வசனத்தினூடாக அல்லாஹ் எங்களுக்கு தெளிவுபடுத்துகிறான். இதே போன்று சூரத்து ரூம் என்ற அத்தியாயத்தினுடைய 56வது வசனத்திலே அல்லாஹ் சொல்கிறான், வகால் அல்லதீன ஊத்துல் இல்ம வல் ஈமான், எவர்கள் அறிவும் ஈமானும் கொடுக்கப்பட்டார்களோ அவர்கள் சொல்வார்கள், லகத் லபித்தும் ஃபி கிதாபில்லாஹி இலா யௌமில் பஅத் ஃஹாதா யௌமுல் பஅத், அதாவது அல்லாஹ்வினுடைய வேதத்திலே நீங்கள் எழுப்பப்படுவீர்கள் என்று குறிக்கப்பட்டிருக்கிறது. எனவே இதுதான் இந்த எழுப்பக்கூடிய நாள் என்று மறுமை நாளிலே அவர்கள் அறிவுடையவர்கள் அதே போன்று ஈமானுடையவர்கள் கூறுவார்கள் என்று அல்லாஹு தஆலா சூரத்து ரூம் என்ற அத்தியாயத்தினுடைய 56வது வசனத்திலே சொல்கிறான். எனவே யௌமுல் பஅஸ் என்று சொன்னால் எல்லோரையும் மீண்டும் மரணித்ததற்கு பிறகு எழுப்பக்கூடிய நாள் என்பதற்காக அல்லாஹு தஆலா இந்த நாளுக்கு யௌமுல் பஅஸ் என்று சொல்லியிருக்கிறார். அதே போன்று அல் குர்ஆனில் 5வது ஒரு பெயரும் இந்த மறுமை நாளுக்கு சூட்டப்பட்டிருக்கிறது, யௌமுல் ஹுரூஜ். யௌமுல் ஹுரூஜ் என்று சொன்னால் அனைவரும் வெளிப்படும் நாள், வெளியாகும் நாள் என்பது அதனுடைய பொருள். ஹரஜ யஹ்ருஜு என்ற அரபு வாசகத்திலிருந்து பிறந்ததுதான் ஹுரூஜ் என்பது. ஹுரூஜ் என்றால் வெளியாகுதல். யௌமுல் ஹுரூஜ் என்று சொன்னால் வெளியாகும் நாள் என்பது அதனுடைய பொருள். இதை பற்றி அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் சூரத்துல் காஃப் என்ற அத்தியாயத்தினுடைய 42வது வசனத்திலே சொல்கிறான், யௌம யஸ்மவுன ஸைஹா, அந்த நாளில் மலக்குமார்களுடைய அந்த விரட்டும் சத்தத்தை அவர்கள் செவியேற்பார்கள், பில் ஹக், உண்மையாக அவர்கள் செவியேற்பார்கள். அதுதான் எல்லா மக்களும் வெளியாகும் நாள் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறார். எனவே அந்த நாளை பொறுத்தவரையில் மலக்குமார்கள் எல்லாம் மனிதர்களை ஒன்று திரட்டுவார். ஒவ்வொரு திசையிலும் ஒவ்வொரு பக்கத்திலும் இருக்கக்கூடிய மக்களை ஒரே இடத்தை நோக்கி மலக்குமார்கள் ஒன்று திரட்டுவார்கள். ஒன்று திரட்டுகின்ற பொழுது அவர்களுடைய அந்த சத்தத்தை மக்கள் கேட்பார்கள், அவர்கள் விரட்டுவார்கள், ஒரு இடத்தை நோக்கி ஒன்று திரட்டுவதற்காக அவர்கள் சத்தமிடுவார்கள் என்பதை அல்லாஹு தஆலா இந்த வசனத்திலே சொல்கிறான். இதிலே யௌமுல் ஹுரூஜ், வெளியாகும் நாள் என்ற ஒரு பெயர் இதற்கு அல்லாஹ்வினால் சூட்டப்படுகிறது. சூரத்துல் மஹாரிஜ் என்ற அத்தியாயத்தினுடைய 43வது வசனத்திலே அல்லாஹ் சொல்கிறான், யௌம யஃருஜூன மினல் அஜ்தாஃபி ஸிராஅன் கான்னஹும் இலா நுசுபி யூஃபிதூன், அந்த நாளிலே அவர்கள் தங்களுடைய அடக்கப்பட்ட இடங்களிலிருந்து வேகமாக எழும்புவார்கள். கான்னஹும் இலா நுசுபி யூஃபிதூன், எப்படி உலகத்திலே ஒரு கொடியை நாட்டி ஒரு விழாவுக்காக கொண்டாட்டத்திற்காக மக்களை அழைக்கின்ற பொழுது அந்த கொடி உயரமாக இருக்கின்ற பொழுது அந்த கொடியை நோக்கி அதனை பார்த்து மக்கள் எல்லாம் ஒன்று கூடுவார்களோ வேகமாக, அதே போன்று மறுமை நாளில் ஒரு இடத்தின் பால் ஒரு இடத்தை நோக்கி எல்லா மக்களும் தங்களுடைய மன்னரைகளிலிருந்து வெளியாகி அந்த நாளிலே அவர்கள் ஒன்று சேருவார்கள் என்பதை அல்லாஹு தஆலா சொல்கிறான். எனவே யஹ்ருஜூன், அந்த நாளிலே தங்களுடைய இடங்களிலிருந்து அவர்கள் வெளியாகுவார்கள் என்பதை அல்லாஹு தஆலா சொல்கிறான். அதே போன்று சூரத்து ரூம் என்ற அத்தியாயத்தினுடைய 25வது வசனத்திலே அல்லாஹ் சொல்கிறான், ثم اذا دعاكم دعوه من الارض اذا انتم تخرجون பிறகு பூமியிலே நீங்கள் உங்களை அழைக்கக்கூடிய ஒரு சத்தத்தை நீங்கள் செவியேற்பீர்கள் அந்த அழைப்பை கேட்டவுடன் நீங்கள் எல்லாம் அந்த உங்களுடைய அந்த மன்னரைகளிலிருந்து நீங்கள் வெளியாகி வந்து விடுவீர்கள் என்று அல்லாஹு தஆலா இந்த வசனத்திலே சொல்கிறான் எனவே இந்த வசனத்திலே யௌமுல் ஹுரூஜ் வெளிப்படும் நாள் என்ற ஒரு பெயரை அல்லாஹு தஆலா இந்த நாளுக்கு சூட்டுகிறான் ஏன் மக்கள் எதிலிருந்து வெளியாகிறார்கள் தங்களுடைய அடக்கப்பட்ட அந்த அடக்க ஸ்தலங்களிலிருந்து மக்கள் எல்லாம் வெளியாகுவார் அதிலிருந்து அவர்கள் எப்படி பூமியிலே புற்கள் முளைக்குமோ அப்படி அவர்கள் தங்களுடைய அடக்கப்பட்ட இடங்களிலிருந்து அவர்கள் முளைத்து எழும்புவார்கள் எழும்புகின்ற அந்த மக்களை எல்லா மலக்குமார்களும் அப்படியே விரட்டி ஒரு இடத்தின்பால் அவர்களை ஒன்று சேர்ப்பார்கள் எனவே யௌமுல் ஹுரூஜ் மக்கள் எல்லாம் வெளிப்படக்கூடிய ஒரு நாள் என்ற ஒரு பெயரும் இந்த மறுமை நாளுக்கு அல்லாஹ்வினால் சூட்டப்பட்டிருக்கிறது இப்படி ஐந்து பெயர்களை நாங்கள் பார்த்திருக்கிறோம் இன்னும் சில மறுமை நாளுக்குரிய அல்லாஹ்வினால் சூட்டப்படக்கூடிய பெயர்கள் இருக்கின்றன அந்த பெயர்கள் தொடர்பாகவும் அதே போன்று இந்த மறுமை நாளுடைய நடக்கக்கூடிய நிகழ்வுகள் தொடர்பாகவும் நாங்கள் முடிந்தவரை கட்டம் கட்டமாக இன்ஷா அல்லாஹ் பார்க்க இருக்கிறோம் அல்லாஹு தஆலா இந்த உபதேசங்களின் மூலமாக எங்களுடைய ஈமானிய உணர்வுகளை அல்லாஹ் அதிகப்படுத்துவதற்கு எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்ய வேண்டும் واقول قولي هذا استغفر الله لي ولكم بحمده سبحانك اللهم وبحمدك اشهد ان لا اله الا انت استغفرك